எழுத்தாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள். துருபதனுடைய புரோகிதரின் தூது. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கண்ணனை சந்தித்து அவரிடம் இருந்து 10 லட்சம் வீரர்களை பெற்றுக் கொண்ட துரியோதனன் அடுத்ததாக பலராமரை சந்தித்தான். அவனிடமிருந்து செய்தியை கேள்விப்பட்ட பலராமன், நான் பாண்டவர்களுக்கு உதவி செய்ய போவதில்லை என்று அறிவித்தார். துரியோதனன் அடுத்ததாக சல்லியனை வழிமறிக்க போய்விட்டான். இதன் பிறகு அகத்தியர் நகுஷனை முனிவர்கள் பல்லக்கில் சுமந்து சென்ற கதையை சொல்கிறார். இந்த கதையை சொன்ன சல்லியன் தான் துரியோதனனால் ஏமாற்றப்பட்ட கதையை தர்மபுத்திரருக்கு சொல்லி அவரை தேற்றினார். பிறகு பாண்டவர்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு துரியோதனனை காணப்போனார். ஹஸ்தினாபுரத்தில் துரியோதனனுக்கு உதவ படைகளோடு வந்து மன்னர்கள் குவிந்த வண்ணம் இருந்தனர். பூரிசிரவஸ், பகதத்தன், சீன நாட்டரசன் சல்லியன், கிருதவர்மன், சிந்து தேசத்தரசன் ஜெயத்ரதன், காம்போஜ நாட்டரசன், அவந்தி நாட்டரசன் போன்றோர் ஆளுக்கு ஒரு அக்ரோனி சைனியத்துடன் வந்தனர். துரியோதனன் பக்கம் 11 அக்ரோனி சைன்யம் சேர்ந்தது. இதனால் அஸ்தினாபுரத்தில் இட நெருக்கடி ஏற்பட்டது. காடுகளில் கூட சேனைகள் தங்க வேண்டியதாயிற்று. அந்த சமயத்தில் துருபத மன்னனால் அனுப்பப்பட்ட புரோகிதர் அங்கே வந்தார். அஸ்தினாபுரத்தில் நாடுகொள்ளாத அளவுக்கு சேனைகள் தங்கியிருப்பதை கண்டு வியந்தார். பின்னர் அவர் திருதராஷ்டிரனை கண்டார். அனைவரையும் நலம் விசாரித்தார். அவர் அவையில் பேச தொடங்கினார். அரச நீதி என்பது நீங்கள் அறிந்ததுதான். அப்படி இருக்க பாண்டுவின் புத்திரர்கள் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் காட்டுக்கு சென்றபோது அவர்கள் நாட்டை திருதராஷ்டிரன் ஆண்டான். கௌரவர்கள் பாண்டவர்களை கொல்ல பலமுறை பலவிதங்களிலும் முயன்றனர். இருந்தாலும் அவர்களை கொல்ல முடியவில்லை. அவர்களோ தங்கள் பலத்தினால் நாட்டை விரிவுபடுத்தி கொண்டனர். ஆனால் கௌரவர்கள் சகுனியோடு சேர்ந்து கொண்டு அவர்களுடைய நாட்டை கபடமாக பிடுங்கிக் கொண்டனர். அவர்கள் 12 ஆண்டுகள் காட்டில் வசித்தார்கள். ஓராண்டு யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழ்ந்தார்கள். சூதாட்ட நிபந்தனையின்படி எல்லா வகையிலும் நடந்து கொண்டனர். இப்போது நிபந்தனையின்படி தங்கள் நாட்டை திரும்ப கேட்டால் கௌரவர்கள் அதை தர மறுக்கிறார்கள். இப்போது கௌரவர்களோடு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தவே நான் வந்திருக்கிறேன். நாட்டை பெற்று முன்போல் நட்புடன் வாழவே விரும்புகின்றனர். இதை தெரிந்தும் கௌரவர்கள் சம்மதிக்க மறுக்கிறார்கள். தன்னிடம் அதிக எண்ணிக்கையில் சேனை இருப்பதாக எண்ண வேண்டாம். பாண்டவர்களுக்கு ஆதரவாக 7 அக்ரோனி சைனியம் காத்திருக்கிறது. அவர்களுடைய சேனைக்கு துணையாக பெருமான் வாசுதேவர் இருக்கிறார். அவர்களுடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் அறிந்த யார்தான் அவர்களோடு போருக்கு வருவார்கள்? எனவே சூதாட்ட நிபந்தனையின்படி அவர்களுடைய நாட்டை அவர்களுக்கு திரும்ப கொடுங்கள். இதுவே உங்களுக்கான தருணம். இதை தவறவிட வேண்டாம் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த மிகுந்த பலசாலியான பீஷ்மர் அவரை ஆதரித்து பேசினார். அவர்கள் தெய்வத்தின் அருளால் நலமாக இருக்கிறார்கள். தங்கள் உறவினர்களோடு போர் புரிய விரும்பாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டை திரும்ப கொடுப்பது அவசியமானதுதான். போரென்று வந்தால் அர்ஜுனனை எதிர்க்க இந்திரனாலும் முடியாது. அவனை வெல்ல 3 உலகங்களிலும் யாரும் இல்லை என்றார். இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே கர்ணன் துரியோதனனை கோபமாக பார்த்தான். அவன் விருப்பத்தை குறிப்பால் உணர்ந்த கர்ணன் பேசத் தொடங்கினான். அந்தனரே, நீ சொன்ன விஷயத்தை நாங்கள் எல்லோரும் அறிந்தே இருக்கிறோம். சகுனி துரியோதனன் பொருட்டாக சூதாடி வெற்றி பெற்றான். யுதிஷ்டிரன் தம்பிகளோடும் மனைவியோடும் காட்டுக்கு சென்றான். மீண்டும் மீண்டும் அதையே பேசுவதால் என்ன பயன்? மூர்க்கமான யோசனையால் வீணை அழிய வேண்டாம். பாண்டவர்கள் மிக நிச்சயமாக தோல்வியையே அடைவார்கள். அதன் பிறகு வருந்தி பயனில்லை என்று சொன்னான். இதை கேட்டுக்கொண்டிருந்த பீஷ்மர் அவனை கண்டித்தார். காட்டில் கந்தர்வர்களோடு நடந்த யுத்தத்தில் நீ என்ன செய்தாய்? விராடனோடு நீங்கள் தேடிக்கொண்ட போரில் அர்ஜுனன் ஒருவனாகவே நின்று நம் அனைவரையும் எதிர்த்தான். நாம் அனைவரும் தோல்வி அடைந்தோம். இவர் சொன்னவாறு செய்யாவிட்டால் நாம் அனைவரும் போரில் அழிவோம். இதில் சந்தேகம் இல்லை என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த திருதராஷ்டிரன் கர்ணனை அடக்கினான். பீஷ்மர் நமக்கு நல்லதை சொல்கிறார். அவர் சொல்வதில் நன்மை இருக்கிறது என்றான். பிறகு துருபதனுடைய புரோகிதரை பார்த்து, நல்லது, நான் ஆலோசனை செய்கிறேன், பிறகு என் முடிவை உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் என்றான். புரோகிதரை வணங்கி அவரை துருபதனிடத்தில் அனுப்பி வைத்தான். துருபதன் அனுப்பிய புரோகிதரின் தூது தோல்வியில் முடிந்தது. கௌரவர்கள் தங்கள் பக்கத்தை பேச சஞ்சயனை அனுப்ப முடிவு செய்தார்கள். அடுத்ததாக சஞ்சயின் தூது தொடர்கிறது, அதுவும் தோல்வியில் தான் முடிவடைந்தது. திருதராஷ்டிரன் அதன் பின்னர் பணியாட்களை அனுப்பி சஞ்சயனை அழைத்து வர சொன்னான். உப்பப்பிலாவியத்திலிருந்து வந்திருக்கும் பாண்டவர்கள் அனுப்பிய துருபதனுடைய புரோகிதர் தூது வந்து பேசியதையெல்லாம் அவனுக்கு எடுத்து சொன்னான். வாழ்க்கையை நல்ல முறையில் முடித்து கொண்டு வந்திருக்கும் அவர்களுக்கு என் வாழ்த்தை கூறு. குற்றமற்ற அவர்கள் எங்களுடன் நட்பாய் இருக்க விரும்புவதாக கேள்விப்படுகிறேன். பாவியான துரியோதனனையும் அற்பனான கர்ணனையும் தவிர வேறு யாரும் அவர்களை குறை கூறவில்லை. அவர்கள் வெண்டதையெல்லாம் என்னிடமே கொண்டு வந்து கொடுத்தார்கள். துரியோதனன் சிறுபிள்ளைத்தனமாக அவர்களுடைய நாட்டை அபகரிக்க எண்ணுகிறான். அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை. அர்ஜுனன் ஒருவன் மட்டுமே மேகத்தைப் போல பானங்களை பொய்யக்கூடியவன். பீமனை கதாயுத போரில் வெல்ல யாரும் இல்லை. துரியோதனனால் அது முடியாது. போதாக்குறைக்கு கண்ணன், திருஷ்டத்யும்னன், விராடன், துருபதன் போன்றோர் அவர்களுக்கு துணையாய் இருக்கிறார்கள். பாண்டிய நாட்டு மன்னனும் அவர்களுக்கு துணையாக இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். கண்ணனின் துணையை பெற்றவர்களை யாராலும் வெல்ல முடியாது. அவன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாய் இருக்க போகிறான் என்று சொல்கிறார்கள். இதை கேட்டு என் மனம் நடுங்குகிறது. மந்த புத்தியுடைய துரியோதனன் பாண்டவர்களுடன் போரிடாமல் இருந்தால் நலம் பெறுவான், இல்லையேல் கௌரவர்கள் அழிவார்கள். துரியோதனனால் வஞ்சிக்கப்பட்ட யுதிஷ்டிரன் மனத்தை அடக்கியவனாக இருப்பதால் கோபம் மூண்டு கௌரவர்களை எரிக்கவில்லை. இல்லாவிட்டால் அவ்வாறு எரிக்கக்கூடியவன்தான். நீ உடனடியாக பாண்டவர்களை அடை. என் கருத்தை அவர்களிடத்தில் கூறு. சமயோசிதமாக பேசி யுத்தத்தை தடுத்து நிறுத்து என்றான். இதை கேட்ட சஞ்சயன் உடனே தூதுக்கு கிளம்பினான். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.